வணக்கம் லலிதா அவர்களே.
வணக்கம்.
நீங்கள் வந்து ஒரு குடியேற்றவாசி, இங்கிலீஷில் சொல்ல போனால் ஒரு மைக்ரண்ட். எப்படி வந்து இந்த தீவிர இடதுசாரி கொள்கைகளை முன்னிறுத்துகின்ற சோசியலிஸ்ட் அலையன்ஸ்ங்கிற கட்சியில் இணைந்தீங்க, அதை சொல்லுங்களேன்.
ஒரு நல்ல கதை. நான் பல காலமாக ரெண்டு கேள்விகளுக்கு பதில் தேடி கொண்டிருந்தேன். ஒன்று வந்து, ஆண்களை பெண்களை விட நன்றாக நடத்துக்கிறார்களே, அதுக்கு என்ன காரணம்? அது ஒன்று. ரெண்டாவது, என்னோட தோல் வந்து கருப்பு நிறம், ஏன் கருப்பு நிற மக்களை வெள்ளை நிற மக்களை விட மட்டமாக நடத்துகிறார்கள்? இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் ரொம்ப நல்லா தெரிஞ்சிட்டு இருந்தேன். பல விதமான ஆராய்ச்சி பண்ணி பல பேர்கிட்ட பேசியும் பார்த்துட்டேன். ஆனால் உண்மையிலேயே மைக்ரன்ஸ் நிறைய பேருக்கு வெள்ளை தோல் கிடையாது. இந்த ஊரில் வந்து அந்த கேள்விக்கு பதில் தேடும் போது எனக்கு சில பதில்கள் கிடைச்சன. இங்கே உள்ள நிலை வந்து, இப்போது அதை முதல்ல சொல்லிடுறேன், பெண்களுக்கு அதிகபட்சம் 20% வரை சம்பளம் குறைவாக கொடுக்குறாங்க. அது ஒரு உதாரணம். எனக்கு நான் தேடி எடுத்த விடைகளில் சோஷியல் அலையன்ஸ் கொடுத்த விடை தான் எனக்கு ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு விடையாக இருந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒரு நம்ம மொழிக்கு ஏற்ப ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மக்களை பிரிவுபடுத்தி வச்சுருந்தாக்கா எந்த வகையிலையும் அவர்களை நம்ம நடத்தலான்ற ஒரு எண்ணம் அதிகாரிகளுக்கு உண்டு, அதாவது அரசாங்கங்களுக்கு. உண்மையிலே இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆண் பெண் வித்தியாசம், அபிரிஜினல் நான் அபிரிஜினல் வித்தியாசம், வேலை உள்ளவர் வேலை இல்லாதவர், வீடு உள்ளவர் வீடு இல்லாதவர், இது மாதிரி பல பிரிவுகளை வச்சுருக்கிறாங்க. ஒரு ஒரு செக்டர் அவங்க அட்டாக் பண்ணாக்கா மற்றவங்க நிச்சயமாக வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்தில் அந்த அரசாங்கம் பல வகையிலும் பலரை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆக எனக்கு அந்த சோஷியலிஸ்ட் அலையன்ஸில் வந்து அவங்க விளக்கம் தந்தது மிகவும் பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் அந்த கட்சியில் ஒரு மெம்பராக இருக்கிறேன்.
சோஷியலிஸ்ட் அலையன்ஸுங்கிற கட்சி முன்வைக்கின்ற இடதுசாரி கொள்கைகளை வந்து பல கட்சிகள், இன்னும் சொல்லப்போனால் இப்போ கிரீன்ஸ் மாதிரியான கட்சிகள் கூட பல இடதுசாரி சிந்தனைகள் கொண்ட கொள்கைகளை முன்வைக்கின்றாங்க. அப்போ சோசியலிஸ்ட் அலையன்ஸுங்கிற கட்சி என்ன தனித்துவமான, அல்லது ஆங்கிலத்தில் வந்து யூனிக் பாலிசிஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவீங்க?
நிச்சயமாக உண்டு. இப்போ நீங்கள் வந்து பருவநிலை மாற்றம்ன்ற கேள்வியை பார்த்தீங்களா, கிரீன்ஸ் கட்சியை தான் அநேக பேர் அன்றுறாங்க அது அந்த விஷயத்தை பொறுத்த வரையில். ஆனால் உண்மையிலே பார்க்க போனீங்களாக்கா, எங்கள் பாலிசி வந்து மிக வித்தியாசப்பட்டது. இப்போ கிரீன்ஸ் வர கொள்கை வந்து 2030 90% அவங்க வந்து ரினியூவல் எனர்ஜி யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்லணும்னாக்கா, 2020 அந்த பண்ணியாகணும், அதுவும் 100% பண்ணியாக்கணும், இல்லையிட்டு நம்ம உலகம் அழிகிற நிலைக்கு கொண்டு போயிடணும் ஒரு ஒரு சதியும் சொல்லுது. இந்த இந்த கொள்கைக்கு இன்னொரு முக்கிய காரணம் இருக்கு.
அந்த கொள்கை என்ன?
அந்த கொள்கை வந்து நாங்கள் ரினியூபிள்ஸ் 2020 ரினியூபிள்ஸை 100% ஆக்கணும் அப்படின்ற எங்கள் கொள்கை. இன்னொரு கொள்கை வந்து தொழிற்சங்கம், இது கொஞ்சம் சிலருக்கு கஷ்டமான கொள்கையாக இருக்கலாம். எங்கள் கொள்கை என்னன்னாக்கா, மத்திய அரசாங்கம் ABCCன்ற ஒரு லெஜிஸ்லேஷனை கொண்டு வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த எலெக்ஷன்லேயே அதோட அடிப்படைகளை தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. டம்பு ரெசல்யூஷன் கொண்டு வந்த காரணமே அந்த ABCC தான். அவங்க குறிப்பாக்குற தொழிற்சங்கம் வந்து CFMU, அது வந்து கொஞ்சம் பலமான ஒரு தொழிற்சங்கம். ஸோ இப்போ அதை அழிச்சிட்டாக்கா தொழிற்சங்கங்கள் மிகவும் பலகீனமாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 1980 மக்கள் தொழிற்சங்கத்தில் மெம்பர்ஸாக இருந்தாங்க. இப்போ 15-18% தான் இருக்கிறாங்க. இதற்கு காரணம் என்னாக்கா, முதலாளிகளோட விருப்பத்தை நிறைவேற்ற இந்த அரசாங்கம் தொழிற்சங்கங்களை அழிக்க முயற்சி பண்ணுறதுன்றது எங்களோட கணிப்பு. தொழிற்சங்கங்கள் எங்கெங்கே பலவீனமாக இருக்கோ அங்கெல்லாம் மனித உரிமையும் பலவீனமாக இருக்குது. இது நான் சொல்லலை, ஐநா சபை சொல்லுது. ஆஸ்திரேலியாவோட மனித உரிமை சரித்திரம் இப்போது ட்ரக்கோனியன் அப்படிங்கிற வார்த்தை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ மட்டமாக இருக்கு.
சோஷியலிஸ்ட் அலையன்ஸ் வந்து மார்க்சிசத்தை இப்போது நம்புகிற ஒரு கட்சி. ஆனால் மார்க்சிசங்கிறது வந்து வந்து ஒரு செல்லரித்து போன ஒரு கொள்கை, தற்போதைய நவீன யுகத்திற்கு காலத்திற்கு ஒத்து வராத ஒரு கொள்கை. அதை கடைபிடிக்கிறவங்க வந்து வந்து என்ன சொல்லலாம்னா, ஒரு ஒரு பொலிட்டிக்கல் கல்ட், ஒரு அல்லது தமிழில் வந்து அரசியல் ஒரு வெறிக்குழு, அனார்கிஸ்ட் அப்படின் மாதிரியான சில கடுமையான விமர்சனங்கள் வந்து தீவிர இடதுசாரி இயக்கங்கள் மீது, கட்சிகள் மீது முன்வைக்கப்படுகிறது சோசியலிஸ்ட் அலையன்ஸோட சேர்ந்து. உங்கள் பதில் என்ன?
அனர்கிசம் வேறு, சோசியலிசம் வேறு. அனர்கிசம் வந்து ஒரு ஒரு எந்த வகையான கட்டுப்பாடும் உள்படாத ஒரு கொள்கை, அது அதை நாங்கள் ஆதரிக்கல. சோசியலிஸ்ட் அலையன்ஸ்ன்றது மக்களாட்சின்றதான் சோசியலிஸ்ட் அலையன்ஸோட அடிப்படை கொள்கை. பாத்தீங்களா, கல்ட்டுன்னு சொல்ல போனாக்கா கல்ட்டுக்கு ஒரு தலைவர் தேவை. எங்க எங்க கட்சியில தலைவர் கிடையாது. தலைவர்கள் தலைவிகள் இருக்கிறாங்களே தவிர தலைவர்னு ஒருத்தர் கிடையாது. அது வந்து முக்கியமா புரிஞ்சுக்கொள்ள ஒண்ணு. மார்க்சிசம்னு பார்த்தாக்கா நாங்க வந்து ஒரு பிரச்சாரம் பண்ற ஒரு கட்சி. நாங்க போய் இப்ப பாத்தீங்களாக்கா ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயமோ அல்லது எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயமோ ப்ரொட்டஸ்ட் பண்றதுனாக்கா நாங்க அதுல ஈடுபடுவோம் நிச்சயமா. ஆனா நாங்க தனியா ஈடுபடுறதுல மக்களை சேர்ந்து தான், மக்களோடு சேர்ந்து தான் நாங்க அது பிரச்சாரம் பண்றதோ அல்லது ப்ரொட்டஸ்ட் பண்றதோ செய்யறது. ஏன்னா நாங்க தனியா போய் செஞ்சா அது புண்ணியமே கிடையாது. அதுக்கு தகுந்த மக்கள் முன் வந்து இந்த விஷயம் எங்களுக்கு முக்கியமானது, இதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு புரட்சி பண்ண தொடங்கினாக்கா அதில் நாங்கள் நிச்சயமாக கலந்துக்குவோம். ஸோ மார்க்சிசம் சொல்ல போனாக்கா மக்களுக்கு என்ன தேவையோ அந்த அடிப்படையிலிருந்து நாங்கள் போராடும் போது அதுதான் மார்க்சிசம். உண்மையிலேயே பார்க்க போனாக்கா 1980 பார்த்தீங்கனாக்கா ஆஸ்திரேலியாவில் செல்வம் வந்து ஏழைகள்லேருந்து பணக்காரங்களுக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணி வருது. 30% வரைக்கும் சம்பளம் குறைஞ்சிருக்கு வேலை செய்கிறவங்களுக்கு. அதே 30% லாபம் கூடியிருக்கு. ஹோம்லெஸ் பீப்புள், வீடு இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. 25,000 எந்த ஒரு இரவிலும் விக்டோரியாவில் வீடு இல்லாமல் தவிக்கிறாங்க. விக்டோரியாவில் 33% மக்கள் வீடு வேணும்ன்ற பட்டியலில் சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ மார்க்சிஸ்ட் சொன்னாக்கா இந்த மாதிரி வறுமை அதிகரிக்கும் ஒரு அரசாங்கத்தை ஆதரிப்பது இயலாத காரியம். அதை எதிர்த்து போராடுவோம் என்றது தான் எங்களோட லட்சியம்.
இப்போ சரி, இப்போ கடந்த 2013 தேர்தலில் உங்கள் கட்சியோட வாக்குகளை பார்த்தா கடந்த தேர்தலில் வந்து பலத்த சரிவை உங்கள் கட்சி சந்திச்சது. இப்போ வந்து இந்த தேர்தலில் மட்டும் அதிகமான மக்கள் வந்து சோசியலிஸ்ட் அலையன்ஸுக்கு வாக்களிப்பாங்க, வாக்கு எண்ணிக்கை அதிகரிக்கும் எப்படின்னு எப்படி நம்புறீங்க?
இது வந்து கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நாங்கள் வந்து அரசியல் தேர்தல் நிற்கிறது வந்து நாங்கள் ஜெயிக்க மாட்டோன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களை பற்றி பல பேர் தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக நாங்கள் கேம்பெயின் பண்ணுறது, மக்களுக்கு எங்களோட கொள்கையை தெரிவிக்கிறதுக்கான காரணம் தான் நாங்கள் எலெக்ஷனுக்கு நிற்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ எலெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது மீடியாவில் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஏதோ தப்பி தவறி கொடுத்துருக்கீங்க, அதை பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்லிமெண்ட் எலெக்ஷன்ன்றது ஒரு பல வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. ஓட்டு கணக்கை வச்சு நம்ம பலத்தை எடுப்பாடக்கூடாது. மக்கள் எந்த பக்கம் சாயறாங்க, எப்பப்பட்ட கேம்பெயின்ஸ்ல ஈடுபடுறாங்க, அவங்க கூட நாங்கள் இருக்கமா, அதுதான் முக்கியம். ஓட்டு எண்ணிக்கை வந்து ஒரு கணிப்பு என்று சொன்னாலும் அந்த கணிப்பு எப்போதும் சரியாக இருப்பதில்லை. ஏன்னா ஒரு நேரத்தில் யார் எப்படி சிந்திப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆஸ்திரேலியாவில் நாங்கள் நிச்சயமாக ஒரு முக்கியமான குழுவாக வருவோம், இல்லாட்டி மற்ற குழுக்குள் சேர்ந்து யுனைடெட் ஃபோர்ஸாக எழுவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால தான் நாங்கள் தொடர்ந்து தேர்தலில் நிற்கிறோம். அது ஓட்டு கணக்கு பார்த்து நாங்கள் சோர்ந்து போனாக்கா எங்களோட போராட்டத்துக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும்.
மிக நன்றி லலிதா அவர்களே, வாழ்த்துக்கள்.
தேங்க்யூ, ரொம்ப நன்றி.